بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم وقال الله أيضا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவனுடைய உயர்ந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரகாலத்தோடையே யாத்திகாஃபுடைய நீயத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவனால் விளக்கப்பட்ட காரியங்களை விட்டும் நம்முடைய வாழ்நாளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அல்லாஹுடைய பயம், இரையச்சம், தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, புனிதமான ஹஜ்ஜுடைய முதல் பத்தை பூர்த்தி செய்துவிட்டு ஐயாமு தஷ்ரீக்குடைய இரண்டாவது நாளில் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கொண்டாடி நிறைவு செய்த ஹஜ்ஜுடைய அந்த பெருநாள், அதனுடைய வணக்கங்கள் எல்லாம் ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகனோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் செய்த தியாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய குத்பாவை நான் தாய் தந்தையர்களின் மீதுள்ள குழந்தைகளின் வளர்ப்பு சம்பந்தமான பொறுப்புகள் என்ற ஒரு விடயத்தை இங்கே பேசலாம் என்று இந்த வாரம் தயாராக இருக்கிறேன். பொதுவாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளில் விலை மதிப்பற்ற அருட்கொடைகளில் ஒன்றுதான் குழந்தை பாக்கியம், குழந்தை அருட்கொடை. ஒரு வாலிபர் தந்தையாகும் போது, திருமணம் முடித்து ஒரு வாலிபர் தந்தையாகும் போது அவருக்கு ஒரு அந்தஸ்து கூடுது. ஒரு தாய் திருமணம் முடித்து தாயாகும் போது அவைக்கு ஒரு அந்தஸ்து அதிகமாகுது. தன்னுடைய மகனுக்கு வாப்பா, மகனுக்கு தாய், ஒரு அந்தஸ்து மட்டுமல்ல அவரின் மீது ஒரு பொறுப்பு சுமத்தாட்டப்படுது. அவர் இப்ப அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்காக நிறைய மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர் தள்ளப்படுகிறார். ஒரு வாப்பா நினைக்கணும் எப்பொழுதும் இந்த பிள்ளை வளர்ப்பில் முதல் கட்டமாக இதைத்தான் பேசணும். அதுக்கு பின்னால பேசுவேன். ஒரு வாப்பா எப்பொழுதும் நினைக்கணும், ஏண்ட மகன் என்னின் மூலமாக ஒரு தப்பான ஒரு காரியத்தை பழகிவிடக் கூடாது. ஏண்ட மகனுக்கு ரோல் மாடல் நான் தான். என்னை பார்த்து ஏண்ட மகன் நல்லதைத்தான் பழகணும். எங்கட வாப்பா இப்படி செஞ்சாரு, எங்கட வாப்பா இப்படி நடந்து கொண்டார். உதாரணமாக இது நான் முன்னாலும் சொல்லியிருப்பேன் இந்த உதாரணம். ஒரு பாலைவனத்தில் உமர் அலி அல்லாஹு சாலான் அவர்களுடைய மகன் அப்துல்லா இபின் உமர் அவர்கள் பாப்பாவுடைய மவுத்துக்கு பின்னால தன் நண்பரோட போயிட்டு இருந்தார். ஒரே ஒரு விலை உயர்ந்த குதிரையில கூட்டாளியும் இவரும் போய்கொண்டிருந்தாங்க. ஒரு வழியால போகும்போது ஒரு வயதான முதியவரை கண்டாங்க, வயசாளி. அவரை கண்ட உடனே அமீருல் மூமினினுடைய மகன் அப்துல்லா இபின் உமர் உடனே இறங்கி தன் கூட்டாளியையும் இறக்கிவிட்டு அந்த வயோதிபர் நடந்து வந்து கொண்டிருந்தாரு. அவரை போய் சந்திச்சு அவரை கைய பிடிச்சி முத்தமிட்டு, நீங்க ஏன் நடந்து போறீங்க என்று சொல்லி தான் போன விலை உயர்ந்த குதிரையை கிஃப்டாக கொடுத்து அவர் அனுப்பிவிட்டார். போன கூட்டாளிக்கு பெரிய ஒரு சங்கடம், கேட்டுக்கொள்ளவும் இயலாது. அமீர் மூமினுடைய மகன் சரி இப்ப இல்ல, போன பிறையான ரிட்டன் ஆகி வீட்டுக்கு நடையில திரும்பி வராங்க. நல்லா சூடாறி வரும்போதுதான் நண்பர் கேட்டாரு, இது என்ன ஒரு அற்புதம், ஒட்ட குதிரையில போன என்ன நடையில கூட்டி வாரீங்க. முதலாவது சம்பவம் சொல்றதுக்கு முன்னால அந்த வயதான முதியவர் யாரு, உங்களுக்கு என்ன முறை? தந்தைமார்கள் கவனிக்கும். அவர் சொன்னாரு, எனக்கு எந்த முறையும் இல்ல, நான் சின்ன வயதுல இருந்து எங்கட வாப்பா மௌத்தாகும் வரைக்கும் பார்த்திருக்கிறேன். எங்கட வாப்பாட அரச சபைக்கு இவர் அடிக்கடி வருவாரு, எங்கட வாப்பாவை சந்திக்க எங்க வாப்பாவின் மீதுள்ள முகப்பத்தால வருவாரு. வரும்போது எங்கட வாப்பா எழும்பி அவர கைய பிடிச்சு முத்தமிட்டு பக்கத்துல உட்கார வைப்பாரு, சபையில உட்கார வைப்பாரு. அவருக்கு அரச சபையில எந்த பொறுப்பும் இல்ல, அவரை கௌரவப்படுத்த உட்கார வைப்பாரு. அதை நான் என்ன பல தடவை பார்த்திருக்கிறேன். அந்த முதியவரை நான் இன்றைக்கு கண்டேன், கண்டு இவருக்கு என்னுடைய வாப்பாவுடைய எங்க வாப்பா கொடுத்த கௌரவத்தை நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கைய பிடிச்சி எங்க வாப்பா முத்தமிட்ட இடத்தில் முத்தமிட்டு இந்த குதிரையையும் பரிசாக கொடுத்தேன் என்று சொன்னார். இது என்ன இந்த உதாரணம் சொல்லுதுன்னா, நாம நல்லா விளங்கணும், நம்மட பிள்ளைகள் நம்மிடம் இருந்துதான் அதிகமான பாடங்களை படிக்கிறார்கள். இரையச்சம் என்றால் என்ன? அது வாப்பாட்ட இருந்துதான் படிக்கும், அது தாயிடத்தில் இருந்துதான் அந்த பிள்ளை படிக்கும். உண்மை பேசுதல் என்றால் என்ன? உண்மை பேசுறது. எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், தந்த பிள்ளைகளுக்கு முன்னால எந்த காரணத்தை கொண்டும் பொய் பேசி விடாதீர்கள். எந்த ஒரு பிள்ளையும் வளரும் போது பொய்யை படிப்பது கிடையாது. பொய் என்பது பெரும்பாவம், மோசடி என்பது பெரும்பாவம், அநியாயம் என்பது பெரும்பாவம், இன்னவருடைய பொருள்களை அபகரிப்பது என்பது பெரும்பாவம். இந்த பாவங்களை நம்முடைய பிள்ளைகள் நம்மிடமிருந்து படித்து எங்க வாப்பா ஒரு பொய்யன், எங்கட உம்மா ஒரு பொய் சொல்லுபவள், எங்கட வாப்பா என்ற உம்மா ஒரு மோசடிக்காரர்கள், அநியாயக்காரர்கள், இன்னொருத்தருடைய பொருள்களை சுரண்டுபவர்கள் என்று அவர்களுடைய மனதில் நம்முடைய செயற்பாடு பதிய வைத்து விடக் கூடாது. முன்னுதாரணமாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் முன்னுதாரணமாக இருப்போமோ நம்மட பிள்ளை நம்மளை போலவே வளருவான். இன்னொன்று விளங்கணும், நாம தான் பிள்ளைக்கு நிழல். நம்மட பிள்ளைகள் தான் நமக்கு நிழல். உலகத்தில் ஆயிரம் சொத்துகள் நாம சம்பாதிக்கலாம், கடை, காணி, பூமி, பட்டம், பதவி எல்லாம் சம்பாதிக்கலாம், மௌத்தோட அது போயிடும். சொத்தெல்லாம் பிரிச்சிருவாங்க, அதிகாரம் எல்லாம் போயிடும், பட்டம் பதவி போயிடும். ஆனா கண்ணியமானவர்களே, நம்மட பிள்ளைகள் என்ற அந்த சந்ததி, அந்த சமூகம் இருக்கிறே, அது ஒரு காலமும் நம்மளை விட்டு பிரியாது. இவர் யார மகன் அப்படிதான் கேட்பாங்க. எப்படி இவர் யார மகன், இவர் இன்னார மகன். அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒரு மனிதர் பல வகையான தர்மம் செய்யறாரு. கிணறு கட்டி கொடுக்காரு, பள்ளி வாயிலுக்கு உதவி செய்யறாரு, பாடசாலைகளுக்கு உதவி செய்யறாரு, ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்யறாரு, சதக்கத்து ஜாரியா நிரந்தர தர்மம் செய்யறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிரந்தர தான தர்மத்துல ஒன்றுதான் உங்களோட பிள்ளைகளை சாலிகான ஒரு சமூகமாக விட்டுட்டு போறது. அதுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுலஹு. இந்த மூணும் உங்களோட பிள்ளைகிட்ட இருக்கணும். எப்படி பிள்ளை? வலதுன் நல்ல குழந்தை, சாலிஹுன் அல்லாஹ்வுக்கு பயந்த குழந்தை, யதுலஹு உங்களுக்கு துஆ செய்யணும். உங்களோட மௌத்துக்கு பின்னால உங்களோட பிள்ளை உங்களுக்கு துவா செய்யணும். என்ன துவா? இவர் யார மகன் எடுத்துக்குவாங்க, இவர் யார மகன், இவர் இன்னார மகன். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவர கபரை பிரகாசமாக்குவானாக. நல்ல பிள்ளைய வளர்த்துட்டு போயிருக்காரு. இதான் துவா, இதான் துவா. சமூகம் உங்களுக்கு துவா செய்து அவர மகன் செயற்பாடுகளை வச்சு. இவ யார மகள், புதுசா கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்களே, கூட்டிட்டு இந்த ஊர்ல இருந்து, நல்ல பிள்ளையா இருக்குது, நல்ல அஹ்லாக்கா இருக்குது. இந்த புள்ள வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால இந்த வீட்டுல நிறைய மாற்றம் வந்திருக்குது. இது யார மகள், இது இன்ன ஊர் இன்னார மகள். நல்ல பிள்ளைய வளர்த்திருக்காங்க, பொம்பளை பிள்ளைய. அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிள்ளை உங்களுக்கு செய்யும் துவா, சமூகம் துவா செய்யுது. உங்களை சம்பந்தி கோல் பண்ணி சொல்றாரு, சம்பந்தி நீங்க எனக்கு ஊடு வாசல் காட கடை நகை என்ன தராட்டியும் இந்த மகனுக்கு நீங்க ஒழுக்கமான ஒரு மனைவி தந்திருக்கிறீங்க, நல்ல சாலிகான ஒரு மனைவி எனக்கு மருமகளாக இந்த மகனுக்கு தந்திருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இப்படிப்பட்ட துவாக்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சமூகத்தை, குழந்தைகளை நாம உருவாக்கிட்டு மௌத்தாகணும். கல்யாணம் முடிச்சேன், ஆசைகளை அனுபவிச்சேன், மனைவியோட பிள்ளைகள் எல்லாம் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. நாம் வளர்க்கல, அவங்க வளர்ந்தாங்க. வளர்க்கறோன்றைக்கு வளர்றோன்றைக்கு இப்ப நாம நிறைய பேர் ஆடு மாடு வளர்க்கும், பிள்ளைகள் வளருது. ஆடு மாடு நாம வளர்க்கிற, டைமுக்கு தண்ணி வைக்கிற, டைமுக்கு பட்டிக்கு கட்டிட்டு வர, டைமுக்கு அவுத்துடுற, குளிப்பாட்டுற, எல்லாம் மறந்து இருந்து எல்லாம் செய்யற பிள்ளை என்னடா செய்யறாய்? எக்ஸாம் வருது, ஜூம் கிளாஸ் எல்லாம் நடக்குது, மக்தபெல்லாம் குர்வா மதரசாவெல்லாம் ஜூம்ல நடக்குது, கிளாஸுக்கு டைமுக்கு போறியா, என்ன செய்யறாய், அஞ்சு நேரம் தொழுதியா? சும்மா மனசுல கை வச்சு பாருங்க, எப்ப கேட்டு, எப்ப கேட்ட? என் மகனுக்கு 10 வயது பூர்த்தி ஆகிட்டு, இஸ்லாம் சொல்லுது 10 வயது பூர்த்தியாகி நான் ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க. என் மகனுக்கு 10 வயது பூர்த்தி ஆகிட்டு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க, மார்க்கம் சொல்லுது, நான் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கேன்? 7 வயசு ஒன்னும் தெரியாத பருவம், மார்க்கம் சொல்லுது, 7 வயதாகினால் பள்ளிய காட்டுங்க. என்னத்த காட்டணும்? ஆம்பளை பிள்ளைக்கு முரு அவுலாதக்கும் பிஸ்வலாத்தி வஹும் சபஅசிரீன். 7 வயது உங்க ஆம்பளை பிள்ளைக்கு ஆகினா முதலாவது அவனுக்கு காட்டுங்க பள்ளி வாயில, சஃப காட்டுங்க, தொழுகைய காட்டுங்க. அவனுக்கு ஒரு ஹெல்மெட் வாங்குங்க. ஒவ்வொரு தொழுகைக்கும் வீட்டில் இருக்கும் போது, பாடசாலை நேரம் அல்லாத வீடு நேரத்தில் அவனை பின்னால உட்கார வச்சு ஹெல்மெட்டை போட்டு பள்ளிக்கு கூட்டிட்டு வாங்க, மார்க்கம் சொல்லுது. ஏழு வயதுல பழக்கங்க ஒழுக்கத்தை. ஏன் ஹெல்மெட் இந்த கதை கேந்தா, ஒரு அகல் நான் ஒரு கடைக்கு போகும்போது இங்க இல்ல ஒரு இடத்துல ஹெல்மெட் வாங்குறாரு, சின்ன ஹெல்மெட் ஒன்று மகனை கூட்டிட்டு வந்து. சுபானல்லாஹ், அப்படிப்பட்ட பெற்றோர்களும் இருக்காங்க தான். அப்ப உன்ன கேட்டேன், என்ன விசேஷம், திடீர்னு ஹெல்மெட் இல்ல, இவரை இனி பள்ளிக்கு கூட்டி போகணும் இல்லையா, பசாரால போகும்போது வரும்போது இனி இவர் பெரிய ஆள் இல்லையா, நாம அவரை ஹெல்மெட் போட்டுதான் கூட்டி போகணும். சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட பெற்றோர்களும் இருக்காங்க. உண்மையிலே எனக்கு மிக பெருமையாக இருந்தது. அவர் எனக்கு ஒரு வகையில் அறிமுகம் தான், உறவுகள் கிடையாது. அப்படிப்பட்ட சிந்தனையிலும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏழு வயதாகினால் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு வாப்பா காட்டணும் பள்ளி வாயில கூட்டிட்டு வரணும் ஒவ்வொரு தொழுகைக்கும். ஏழு வயது, ஏழு எட்டு ஒன்பது, மூணு வருஷம் தொழுகைய பழக்கிறீங்க. மூணு வருஷம் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, என்னது, ஏழு வயது தொழும்படியே உங்கள், அந்த ஹதீஸ் தான் இது. பத்து வயதாகியும் தொழவில்லை என்றால் அடியுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எல்லா இடத்துலயும் இந்த ஹதீஸ கேட்டிருப்பீங்க. என்ன சொல்லுது இந்த ஹதீஸ்? ஏழு வருஷம், எட்டு ஒன்பது, மூணு வருஷம் நீங்க தொலை பழக்கிங்க உங்களுக்கு பக்கத்துல வச்சு, அப்படியும் அவன் பத்து வயதாகி அதுக்கு பின்னால தொழுகைக்கு கட்டடிக்கிறான் தொழவில்லை என்றால் பகுரிபூகும், அவர்களை அடியுங்கள். மூணு வருஷம் பழக்காம பத்தாவது வருஷம் தொழுடான்னு சொல்லி அவன் தொழல் என்று சொன்னா நீங்கள் பாவி என்று அந்த ஹதீஸ் சொல்லுது. ஏன் நீங்க பழக்கல்ல, நீங்க பழக்கல்ல. நான் இந்த உதாரணம் ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு மாப்பிள்ள பார்க்க போனது, எல்லாம் பேசினாங்க, மாப்பிள்ள அங்க தொழில் இங்க தொழில், இத்தனாயிரம் சம்பளம், அதே இது அத்தனை பாக்குற. அவ நல்ல அனுபவசாலி ஒருத்தர், வயசாளி, சில சபையில கலைச்சிட்டுருவாங்க. அப்படி அவர் எல்லாம் கேட்டு போட்டு சொன்னார் மாப்பிள்ள பாட்ட, மகன் தொழுகுறையா என்று கேட்டாரு. சத்தமா கேட்டார் சபையில, மகன் தொழுகுறாரா, துபாயில நிக்காரு, சம்பளம் இவ்வளவு எல்லாம் சரி, மகன் தொழுகுறாரா. அவர் சொன்ன வார்த்தை பாப்பா, மாப்பிள்ளைக்கு 25 கிட்ட வயசு, நீங்க தான் பழக்கணும். யாரு யார் வளர்க்கிற? பொன் பொன் கொடுத்து தொழுகையும் பழக்கணும். நீங்க என்ன செஞ்ச 25 வருஷம் பாப்பா, நீங்க என்ன செஞ்ச? எத்தனை சுபாவுக்கு மகனை கூட்டி போனேன், எத்தனை மகனுக்கு எத்தனை 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 முகர் அசர் மகரிபுக்கு மகனை கூட்டிட்டு வந்த, உட்கார வச்சு மகனை வச்சத ஓது, அஞ்சு வருஷமா நீ மத்தபுல ஓதுறாய், குருவா மதரசால ஓதுறாய், வச்சத ஓதி காட்டு. கூட சரியா பாடம் இல்ல, இத கொஞ்சம் தயவு செய்து திருத்துங்க. பொம்பளை பிள்ளைய உட்கார வச்சு வாப்பாவும் உமாவும் வச்சத்தை ஓதுங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்க, அத்தகையாத்த ஓதுங்க, தொழுகட பருளத்தின தொழுகட சுண்ணத்தத்தின ஒதுவுடைய பருளன்னா ஒதுவுடைய சுண்ணத்தன்னா, ஒவ்வொரு பொம்புள பிள்ளையும் தன் மருமகனை கையில கொடுக்கும் போது இதைய பாடமாக்கிட்டு போகணும். ஏன்டா பேர பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நம்ம எப்படி புள்ள வளர்க்கணும்னு சொன்னா, ஏந்த பிள்ளைக்கு பொறுப்பு சேரும் வள்ளிமும். நான் எல்லாரும் வள்ளிமு கிட்ட விட்டுருக்கேன், அவர் பாத்துக்குவாரு. நான் நல்ல டீச்சர் உள்ள ஒரு பாடசாலையில விட்டுருப்பேன், அவங்க பாத்துக்கொள்ளுவாங்க. இது பார்த்துக்கொள்ற அவங்களோட பொறுப்பு இருக்கு, அவங்களோட பொறுப்பு இல்லாமல் இல்ல. 75% பொறுப்பு தாய் தந்தையர்கள், 75% பொறுப்பு தாய் தந்தையர்கள். இந்த பிள்ளை வளர்ப்பு என்பது எப்ப இருந்து உருவாகுது தெரியுமா? சாலையான பிள்ளை வளர்க்கிற எப்ப உருவாகுது? இந்த சாலையான பிள்ளைகள் வளர்ப்பது என்பது கற்பத்திலிருந்து உருவாகுது. உங்களோட மனைவிக்கு வயிற்றுல பாபா தரிச்சுட்டு சொன்னா, உங்களோட மனைவியை நீங்க அட்வைஸ் பண்ணணும், என்ன, நாடகம் பார்க்காதீங்க, பாட்டு கேட்காதீங்க, அதிகமா சலவாத் சொல்லுங்க,
சத்தமா குர்ஆன் ஓதுங்க, ஒவ்வொரு அவராதுகளையும் துஆக்களையும் சத்தமா சொல்லுங்க, பிஸ்மில்லா சாப்பிடக்கூடாது சத்தமா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சத்தமா சொல்லுங்க. ஏனென்றால் அது உணர்கிறது, அது உணர்கிறது. அதனாலதான் அரபு அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு தாய் கர்ப்பத்தில் பிள்ளை தரித்தால் சத்தமாக குர்ஆன் ஓதணும், நல்ல உணர்வுகள் வரும், நல்ல உணர்வுகள் வரும். எல்லாத்தையும் சொல்லுங்க, மருமகளுக்கு சொல்லுங்க, மனைவிமாருக்கு சொல்லுங்க, கட்டாயம் எல்லோரும் சொல்லணும், நல்ல பிள்ளை கர்ப்பத்திலிருந்து உணர்வுகளோடு வளரணும். நாம சொல்றோம் இல்லையா, தாய்ப்பால் கொடுக்கும் போது கிபிலாவை முன்னோக்கி, தலைய மறைச்சி, ஒலோடு பிஸ்மி சொல்லி, பிள்ளைய கையில தாங்கி கொடுங்க. இப்ப நீங்க உள்ளத்துல கை வைங்க, வீட்டை எப்படி தாய்ப்பால் கொடுக்காங்க, அது ஒரு இபாதத், அது ஒரு இபாதத். என்ன இபாதத்? குர்ஆன் சொல்லுது ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுங்க. இது நபி சொல்லல, இது தாயில கடமை இல்ல, தாயினுடைய தாய்க்கு குர்ஆன் சொல்லும் அறிவுரை, உங்களோட குழந்தைக்கு ரெண்டு வருடம் தாய்ப்பால் பூர்த்தியாக கொடுங்க. ஒன்றரை வருஷத்துல நிப்பாட்டாதீங்க, ஒன்னே முக்கால் வருஷத்துல நிப்பாட்டாதீங்க, ரெண்டு வருஷம் பூர்த்தியாக கொடுங்க. ரெண்டு வருஷத்துக்கு மேல கொடுக்கிறது உங்களோட விருப்பம். அதனால செட்ரியா ரெண்டு வருஷத்தால மார்க்க நிப்பாட்ட சொல்லிருக்கேனா, ரெண்டா மூணாவது ரெண்டரை வருஷத்தால கொடுக்கற ஹராம் என அப்படி இல்லை. இந்த குர்ஆன் ஆயத் என்ன சொல்லுதுண்டா, ரெண்டு வருடம் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்கிடையில நிப்பாட்டாதீங்க, அதுக்கு மேல கொடுப்பது உங்களோட இஷ்டம். என்ன சொல்லுது, இது ஒரு இபாதத். சரி, ஏன் அப்படி சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள், முக்காடு போட்டு கொடுங்க, பிஸ்மி சொல்லி கொடுங்க, கிபிலாவை முன்னோக்கி கொடுங்க. ஏன்? அந்த பிள்ளைக்கு வெக்க உணர்வு உண்டாகும், வெக்க உணர்வு உண்டாகும். நம்ம யாரையும் குறை பேசுறல்ல, ஒரு ஆள் கேட்டாரு அந்நியாக்கள் அப்படியா கொடுக்காங்க, கண்ட கண்ட இடத்துல இருந்து நின்று குடிச்சிட்டு போறாங்க, வெக்க உணர்வோடைய அதிர்வுறாங்க. வளர்ந்த பிள்ளைய அவங்களோட ஆடைகள் எப்படி, அவங்களோட நடத்தைகள் எப்படி, வெக்க உணர்வு உண்டாகும் என்றார்கள் சொல்லமாலே சொல்ல. எனவே நம்மளுடைய பிள்ளை வளர்ப்பில் மிக பிரதானம் நாம தான், தாயும் தந்தையும். தந்தை தாய் ஒரு ஆசான், ஏந்த பிள்ளை எனக்கு துவா செய்யணும், ஏந்த மௌத்துக்கு பின்னால ஒரு சமூகம் எனக்கு துவா செய்யணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த வரலாறு ஒன்று இருக்குது, அவங்கள வயிற்றுலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பைத்துல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா இம்ரானுடைய மனைவி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா ஒரு நாள் பைத்துல் முக்கத்தசுக்குள்ள போனாங்க. போகும்போது குஃபார் மனிதர்கள் அந்நிய மக்கள் பைத்துல் முக்கத்தஸ் நடுவுல சிலையை வச்சு வணங்கினாங்க, வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இம்ரான் அவங்கள மனைவியில மரியம் அலைஹிஸ்ஸலாம் தரிச்சிருக்காங்க, வயிற்றுல கர்ப்பமாக இருக்காங்க. இந்த பைத்துல் முக்கத்தசுக்குள்ள போன உடனே இந்த பள்ளி வாயலுக்குள்ள சிலையை வச்சு வணங்குறத கண்ட உடனே ஒரு நேர்ச்சி செஞ்சாங்க, ஒரு நேர்ச்சி. என்ன நேர்ச்சிண்டா, ரப்பி இன்னி நதர்து லக்க மாஃபி பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி. நான் இந்த இதை ஏன் சொல்றேன், இப்ப நான் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்ல போறேன் கேட்டுக்க. ஃபதகப்பல் மின்னி, அந்த ஆத்திரத்தில் சொன்னாங்க, யாவா ஏண்ட பிள்ளைய, இந்த வயிற்றுல இருக்கிற பிள்ளைய இந்த சிலைகளை உடைப்பதற்கு நேர்ச்சை செய்கிறேன். அவர் பிறந்து இந்த வேலை செய்வார், முஹர்ரரா என்று சொன்னா தஹ்ரீர், சிலைகளை உடைச்சு தரமட்டமாக்குற. முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் என் துஆவை நீ கபூல் செய், என் பிள்ளைய நீ கபூல் செய். பிறந்துச்சு பொம்பளை பிள்ளை. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து உம்மா கேட்டாங்க துஆவுண்டு, யா அல்லாஹ் நான் கேட்ட துஆ என்ன, நீ என்ன பிள்ளை தந்திருக்காய், பொம்பளை பிள்ளைய வச்சு எப்படி சிலை உடைக்கிற, பொம்பளை பிள்ளையால இதை சாதிக்க இயலாது. சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ்வோட திட்டம் வேற, அவங்களோட துஆவை அல்லாஹ் வீணாக்கல. அந்த துஆவுடைய வெளியு, அந்த துஆவுடைய பரக்கத், இந்த மரியமில் இருந்து ஒரு அதிசயத்தை அல்லாஹ் உருவாக்கி அவர்களை கொண்டு சிலையை உடைக்க வைத்தான். யாரு? தாய் தந்தை இல்லாமல் குன் என்ற வார்த்தையை கொண்டு ஒரு குழந்தையை மரியத்துடைய வயிற்றில் வளர வைத்து, ஈசாவை பிறக்க வைத்து, சுபஹானல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேலை சிலையை உடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். ஒரு அற்புதம். ஏன் சொல்றா? தாய் தந்தையர்களுக்கு மிக பிரதானம் ஒன்றிருக்கிறது, பிள்ளைகளுக்கு துவா செய்யறது. ஏண்ட மகனுக்காக, ஏண்ட மகனுக்காக, யல்லா ஏண்ட பிள்ளைகளை இப்படி ஆக்கு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாத்தினா குர்ரத அயினி வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. குர்ஆன் சொல்லி தருது, நீங்க உங்க பிள்ளைக்கு எப்படி துவா செய்யணும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா பிள்ளைகளையும் சந்ததிகளையும் எனக்கு கண்குளிர்ச்சி ஆக்குவாயாக, அவர்களை பார்த்தா நான் சந்தோஷப்படணும், அவர்களை பார்த்தா நான் சந்தோஷப்படணும். பாலைவனத்தை இஸ்மாயில விட்டுட்டு போன பாப்பா 12 வருடத்துக்கு பின்னால இன்னொரு வகையோடு, இன்னொரு கட்டளையோடு வாராங்க. மகனே, உன்னை அறுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன், மாதா தரா, உன் அபிப்பிராயம் என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள், உங்களோட மகன் நான். சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் என்னை நீங்கள் பொறுமையாளியாக காண்பீர்கள். இதான் மகன், இதான் மகன். உங்களோட பிள்ளை, உங்களோட ஆம்பளை பிள்ளை, உங்களோட பெண் பிள்ளை ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக உருவாகணும். ஒவ்வொரு வாப்பாவும் கட்டாயம் ஃபித்னாவுடைய ஜமான், குழப்பமான காலம், இஸ்லாம் குளிகோண்டி புதைக்க அதிகமானவர்களை இஸ்லாத்துக்கு எதிராக போராடுகின்ற காலம், நபியுடைய சுன்னத் மறைந்து போகின்ற காலம், ஹதீஸை மறைப்பதற்கு ஹதீஸை அழிப்பதற்கு முனைகின்ற காலம், ஒவ்வொரு வாப்பாவும் கட்டாயமாக நபியுடைய சுன்னாவை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. நபியுடைய சுன்னத் எப்படி சாப்பிடணும், சுன்னத் ருக்கு செய்யறது எப்படி, சுஜூது செய்யறது எப்படி, ஹஜ் செய்யறது எப்படி, உம்ரா செய்யறது எப்படி, இது மட்டுமல்ல சுன்னத், முடிவற்ற எப்படி, இது சுன்னத். என்ன சுன்னத்? முடி முடிவற்ற சுன்னத். உலகத்தில் முடிவற்ற எப்படி என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் தான். முடி எப்படி வெட்டணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முடி வெட்ட போறீங்களா, நீங்களும் சரி உங்களோட பிள்ளையும் சரி, ஹல்லிக்கூ, மொத்தமா மொட்டை அடிங்க. உங்களுக்கு மொட்டை அடிக்கிற விருப்பம் இல்லையா, ரெண்டுல குடிங்க. அடுத்த ஹதீஸ் முகஸ்ஸிரி, ரெண்டு தப்சீர் செய்யுங்க, ஷோட்ல வெட்டுங்க. உலமாக்க இப்ப நாங்க வெட்டுற மாதிரி ஷோட்ல வெட்டுங்க, ரெண்டு அப்படி ரெண்டுல மூணுல ஏதோ ஒரு டிசைன்ல வெட்டுங்க. மொட்டையாக இல்லாம, மொட்டை விருப்பம் இல்லைன்னா நடுத்தரமாக வெட்டுங்க. சரி, ரெண்டுக்கும் விருப்பம் இல்லையா, மொட்டைக்கும் விருப்பம் இல்ல, நடுநிலையாக வெட்டுறதுக்கும் விருப்பம் இல்லையா, முடிய வளருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்து வரைக்கும் முடி வளர்ந்திருந்தாங்க. இப்படி ரெண்டாக பிரிச்சு வளர்ப்பாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, யூதர்களை போல, நசாராக்களை போல, மஜூசிகளை போல கொஞ்சம் முடிய வச்சு சுத்தி வெட்டாதீங்க. நெருப்பு கோழி மாதிரி பாத்திரிக்கா, நெருப்பு கோழி பாத்திரியா, இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, மின்பர்ல சொல்லப்படாது. அந்த ஒரு மிருகம் இத வாப்பா பார்த்துட்டு இருக்காரு, அதான் சொல்ல வர.
ஹதீஸ்ல வருது, உங்களோட மீசைய கத்தறிங்க,
தாடியே வளருங்க. நான் என்ன சொல்றேன்டா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த பாப்பா அறுக்க கூட்டிட்டு போனார் தானே, அந்த தியாக இனி நமக்கு இல்ல, வராது. அது வந்தா நாம தாங்க மாட்டோம், அதை விடுங்க. இது ஒரு முன்மாதிரி தான். நமக்கு இருக்கிற அந்த சோதனையை போல ஒரு மகனோடு போராடுகின்ற ஒரு சோதனை தான் அஞ்சு நேரம் தொழுடா, சுன்னத்தை பின்பற்றா, நபியுடைய வாழ்க்கை வாழ்றா, பொய் சொல்லாத, பாவம் செய்யாத இருக்கிற இந்த காலத்துல மகனை பழக்கிற இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தி எடுத்துட்டு ஒட்ட போனதை விட பெரிய சோதனை. மகன் வெட்டிட்டு வாரா, முடி பாப்பா இருக்காரு, பாப்பா இருக்காரு, சாச்சா பெரியப்பல்ல, பெத்த வாப்பா இருக்காரு. எப்படி வாராரு, சுத்தி நோட்ல அடிச்சிட்டு முடியெல்லாம் மேல சும்மா இருக்கு, பச்சை ஹராமே. மகன் ரெடியாகி வாராரு, வெளியே இருந்த ஜெல்லெல்லாம் தலையில பூசி படுத்த முடிய எழுப்பி வச்சுட்டு வாராரு, இப்படி முள்ளு மாதிரி. முதலாவது இவர் தொழுகணும், தொழுகைக்கு பரவான ஒரு உறுப்பு தான் முடி. உங்களோட முடியை மசாஜ் செய்து கொள்ளுங்க. இப்ப இவர் முடியில மசாஜ் செய்யறையா, ஜெல்லில மசாஜ் செய்யறையா? சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்கண்டா, முடிக்கு சாயம் போட்டிருக்காங்க இடையில இடையில. சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்கண்டா, இந்த வரி குதிரை மாதிரி தாடியில வரி விட்டுருக்காங்க, தலையில வரி விட்டுருக்காங்க, இந்த வரி. இது ஒவ்வொரு வாப்பா விளங்கணும். ஏண்ட மகன், நான் மௌத்தாகுவதற்கு முன்னாலேயே என் கண்ணுக்கு முன்னால யூதர்களை பின்பற்றான், நான் ஏன் ஹயாத்தோட இருக்கணும்? நான் ஹயாத்தோட இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு வாப்பாவாக இருந்து என்ன பிரயோஜனம்? உதாரணம் என்று சொல்றேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டிட்டாங்க, வெள்ளம் வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, அல்லாஹ் கட்டளையிட்டா நபியே வெள்ளம் வரும், கப்பலை ரெடி ஆக்குங்க, எல்லாரும் அழிஞ்சிருவாங்க, உங்களை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர. சரி, முதல் யாரை ஏத்துவோம்? பிரச்சனை ஒன்று வரப்போகுது, நமக்கிட்ட வாகனம் இருக்கு, இப்ப யாரை ஏத்துவோம்? முதல் பொஞ்சாவி புள்ள, பேர புள்ள, அதுக்கு இடம், அதுக்கு பிறகு இடம் இருந்தா தான் பக்கத்து விட்டுக்காரன். இது மனித இயல்பு குறையா சொல்லுங்க. கப்பலை கட்டினதுக்கு பின்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே வாடா, வெள்ளம் வரப்போது கப்பல் ஏறா. மகன் சொன்னா உங்களுக்கு பைத்தியம். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன். அதுக்கு பின்னால ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்ல வரேன், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் பாப்பாக்கு எதிராக பேசினான்? உங்களுக்கு பைத்தியம், பாலைவனத்துல கப்பல் ஓட்டுற யாராவது வெள்ளம் வருமா? ஐயோ, இந்த மனுஷனால நாம் பெற பாடு. வெள்ளம் வந்து ரொட்டி சுட்டு கொண்டிருந்த தண்ணூர் என்ற நெருப்புக்கு அடியிலிருந்து நாங்கள் தண்ணீரை ஊற்றெடுத்தோம். குரான் சொல்லுது, எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, நெருப்புக்குள்ள இருந்து தண்ணி வந்துச்சு, தண்ணி ஏறுது, ஏற ஏற கப்பல் மிதக்குது, சனம் ஏறுது. மகனை கூப்பிட்டாங்க, மகனே பாத்தியாடா வெள்ளம் வந்து இப்பயாவது வாடா. அவன் சொன்னான், பாப்பா கால சஹாவி, இது குரான், குரானுடைய வசனம், கால சஹாவி இலா ஜபலின் யஸ்முனி மினல் மா. பாப்பா நான் வரவே மாட்டேன், உங்களோட வெள்ளத்தில இருந்து இந்த மலையில் ஏறி நான் வெள்ளத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவேன். ஓடி மலையில ஏறித்தான். குரான் சொல்லுது, இந்த வம்பு பிடிச்சானே வாப்பாவோட, பிள்ளைகள் கவனமா கேளுங்க, வம்பு பிடிச்சானே வாப்பாவோட, அவரை கட்டளை ஏற்றுக்கொள்ளலையே, அவனை பிடிப்பதற்காக மலைக்கு மேலான தண்ணியை கொண்டு போனோம், அவனை பிடிப்பதற்காக நாங்க எங்க எண்ணத்துல இருக்கல, அவனை பிடிப்பதற்காக நாங்க அந்த மலைக்கு மேலால் வெள்ளத்தை கொண்டு போய் பாப்பாட கப்பலை அந்த மலையில தான் தலை தட்டினோம். சரி, இது பாப்பாக்கு மகனுக்கு நடந்த பயிர்,
இப்ப வாப்பா இவ்வளவெல்லாம் நடந்துட்டு இப்ப வாப்பா ஒரு துவா கேட்டாங்க, யாரா வெள்ளம் போக போக இவன் ஏந்த மகன் இவனை காப்பாத்தினான் ஒரு நபி இல்லையா, இந்த மகன் அவன் பிடிவாதமா இருந்துட்டான். அல்லாஹ் சொன்னான், நபியே இதுக்கு மேலால உங்களோட மகன் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் பேசக்கூடாது. லைஸ மின்னஹ்லி, அவன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இப்ப வாப்பா வரவனிங்க, பாப்பா ஒரு சாலிகான மனிதர், மகன் பாவம் செய்கிறான், மகன் வழிதவறி போகும்போது பாவம் செய்யும் போது பாப்பா பார்த்துக் கொண்டிருந்தார். இல்லை மீறி போய் தந்த மானம் போகின்ற வரும்போது, கஷ்டம் என்ற ஒன்று வரும்போது ஒரு வாப்பா கையெழுந்துகிறார், ஏந்த மகனை பாதுகார் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அவர துவாவுக்கு பதில் சொல்லப்படும் லைசமின் அகலி, இதுக்கு பிறகு மகன் என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. இவ்வளவு நாளும் பாவம் செய்யும் போது எங்கிருந்தீங்க, பழகினாரா இல்லையா, முடி வெட்டிட்டு வந்தாரா இல்லையா? அந்த முடி வெட்டுவே ஆரம்பம், அதுக்கு பின்னாடி நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம். தாடி மூச்சை எல்லாம் முறிச்சு மேல வச்சு, தாடி எல்லாம் ட்ரிங் பண்ணி வடி போட்டு, அந்த கோடு போட்டு, முடிய மேல வச்சு கீழால வெட்டி, கழிச்சல் எல்லாம் சின்னதா உடுத்து, சேட்டு எல்லாம் சில பேர் சேட்டு போட்டு வரா, தம்பியில சேட்டு மாதிரி, இது அவர்தான், அவர்தான் போய் எடுக்கிறதே அவருக்கு 40 சைஸ்னா 35, அது ஸ்டைல். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுக்கமான ஆடை அணியாதீர்கள், விரிவான ஆடை அணியுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுப்பு உடுப்பாங்க, இந்த கைய தண்ட கைக்குள்ளால எடுப்பாங்க, அவ்வளவு அழகா ஆழமா இருக்கு. இறுக்கமான ஆடை அணியாதீர்கள், பித்தட்டு தெரியும் வரைக்கும். நான் ஒரு பஸ்ல கண்டேன், ஒரு பொடியை நம்மள பொடியும் தான், அந்த மேல உள்ள அந்த கம்பி எப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு, கழிச்சங்க கிடக்கு, உங்களை எல்லாம் இருக்காங்க. ஏன் கழிச்சனை லூசா உடுத்து சேட்ட சின்னனா போட்டிருக்காரு, இப்படி உசத்தை கலந்து செய்யும், சேட்டு மேல வரும், கழிச்சம் பின்னு போகும். நான் என்ன சொல்றேன்டா, இதுக்கு இந்த உடுப்பு காசு கொடுத்த யாரு பாப்பா, முடிவட்ட காசு கொடுத்த யாரு பாப்பா, பாப்பா என்ன முடிவட்டிட்டு எங்க வாரான், கூட்ட வாரான். ஒரிஜினல் பாப்பா, உண்மையான ஒரு பாப்பா, பிள்ளையின் மீது இரக்கமுள்ள ஒரு பாப்பா, இன்னொரு 300 ரூபாய் கொடுத்து போய் நல்லா வெட்டிட்டு வா, மனைவி பிடிச்சாலும் வெட்டிட்டு வரும் வரைக்கும் கூட்ட சாப்பாடு வைக்காத, அடம் பிடிக்கானா, வீட்டை விட்டு வெளியேறு, உண்ட கூட்டாளி யாரு, நீ ஏன் ஒவ்வொரு மகரிபுக்கும் கிரவுண்ட்ல நிக்காய் தனியே கூட்டமாக, ஏன் இரவைக்கு 10 மணிக்கு வாராய்? இப்ப ஒரு வாப்பா சொல்றாரு, ஏண்டமா அவனும் அவன் லெப்பும், வேற எங்கேயும் போறல, அவனும் அவன் ஹாலும்ங்கிறதுக்கு அவனும் அவன் லெப்டாப்பும், என்னடா எந்த நேரமும் லெப்ல இருக்கான், தூங்குறான் ராவையில் எப்படியா வாப்பாக்கு போன். இப்ப வாப்பாவோட பேசுறதை விட, உமாவோட பேசுறதை விட, சகோதரிகளோட பேசுறதை விட, இப்ப மகனுக்கு கூட்டாளி அந்த லெப்பும் இந்த போனும் தான். உங்க மகன் என்ன ஆள காணல, அவர் வீட்டுல இருப்பார், எந்த ரூம்ல அவர் வெளியே வரல, அவர் லெப்ப அதை செஞ்சுட்டு படிச்சுட்டு இருக்காரு, என்னடா படிப்பு அப்படி, சுந்தர் பிச்சை ஆயிருங்களோ, சுந்தர் பிச்சை யாரும் தெரியும் தானே, அப்ப அநேகமா மகன் சுந்தர் பிச்சை ஆயிடுவாரு, கூகுள் ஓனர், அவர் அப்படி படிச்சுட்டு அப்படி அவர் கூட அப்படி படிச்சிருக்க மாட்டாரு. நம்மளோட பிள்ளைகள் எந்த நேரம் லெப், எந்த நேரமும் போன், எந்த நேரமும் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கான் என்றால், ஒரு வாப்பா பார்க்கணும் ஏந்த மகன் என்ன படிச்சான், அந்த லெப்பில் என்ன இருக்கு, எடு பாஸ்வேர்டு, போட்டோஸ் ஒன் பண்ணு, நீங்க ஏன் எந்த நேரமும் ரூமுக்குள்ள இருக்கிறீங்க, நான் பாப்பா தம்பி நானாவோட பேசணும், ஒவ்வொரு நேரமும் தொழுகைக்கு வரணும், வாப்பா போறேன் இல்லையா என்று சொல்லாத ஒரு வாப்பா நல்லதொரு சமூகத்தை உலகத்துக்கு கொடுக்க முடியாது என்று சொல்ல வருகிறேன். வீட்டுல ஓடர் ஓடர், 9 மணிக்கு எல்லோரும் தூங்கணும், 4:30 எல்லாரும் எழும்போனும், 4:45 பாங்கு, சுவவு சொல்லாத ஒரு கூட்டம் வீட்டுல தூங்குதுண்டா, வரக்கத்து எங்க வரும், சமூகம் எங்க வெற்றி பெறும், 10 வயது பூர்த்தி ஆகிற பொம்பளை புள்ள, மாமி பொம்பளை புள்ள, பொம்பளை புள்ள தனித்தலை, இது உம்மாரையும் வச்சு பேசணும், சந்தர்ப்பம் இல்ல, கொரோனா சிச்சுவேஷன், உமா மாறி பொம்பளை புள்ள சுபோகம் இல்லாம காலையில 7-8-9 மணிக்கு எழும்புதுன்னா உங்களோட மாமிய உங்களோட சம்பந்தி புள்ளட மாமி கணவர்ற உமா அவட வாயால ஏற்றி வாங்க போகுதுன்னு அர்த்தம். 8-9 மணிக்கு எழும்புது, உமாதான் டீ போட்டு போய் கொடுக்க பிள்ளைய ஒரு அட்டி எழுப்பி அப்படின்னு வச்சு கொள்ளுங்க, அவட மாமியட வாயால ஏற்றி வாங்க போறான் அர்த்தம். ஏன் இவ உங்களோட இருக்கிறதே இல்ல பொம்பளை புள்ள, ஒரு 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 வயது வரும்போது ஷிப்ட் ஆகிருவா கணவன் வீட்டுக்கு. சுபஹானல்லா, அங்க போனா 5 நேரம் தொழுகிறா, நேரத்தோட எழும்புறா, எல்லோரும் அன்பா பழகிறா. பாவம் இந்த போன் இந்த டச் எல்லாம் பெருந்தொடர்பு இல்ல. அப்ப உங்களோட சம்பந்தி சொல்லுவா, இன்ன உங்களை பார்த்து மாஷா அல்லா நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கிறீங்க, நல்லா வளர்த்திருக்க. இல்லாட்டி சொல்லுவாங்க, எங்களோட வீட்டில் ஏற்கனவே 2 செக் தான் இருக்கு, இப்போ 3வது வந்துருக்கு, ஏற்கனவே அவட்டையும் இருந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு நிறைந்த வாலிபர்களே, பெற்றோர்களே, நேரமாகிவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப தியாகம் என்பது கணவன், மனைவி, பாப்பா, மகன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த அந்த முறை இருக்கிறல்லவா, முற்றிலும் உலகை மறந்து உலகை துறந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை அணுவணுவாக பின்பற்றியதால் கியாமத்து வரைக்கும் 5000 சொச்சம் வருடம் முடிஞ்சு கியாமத்து வரைக்கும் இந்த ஹஜ் என்ற கடமையை உருவாக்கி மகனை அறுக்க போகும்போது தடை செய்தான் ஷைத்தானே, ஒரு கனவுக்கு மகனை அறுக்க போறியடா என்று இப்ராஹிம் பார்த்து சொன்னான். யாரு ஷைத்தான்? ஒரு கனவு, இதுக்கு எவனாவது மகன் அறுப்பானா? ஹஜ்ஜாஜிகள் கல்லறிவாங்க இல்லையா, ஒரு தூணுக்கு அவடத்துல இருந்தா ஷைத்தான் வழிமறித்தான், எடுத்து கல்லால எரிஞ்சாங்க போடாண்டு. அதை ஞாபகப்படுத்துக்கிறான், அம்மா என் அடியார் இப்படித்தான் கல்லால எரிஞ்சாரு, என் அடியார் இப்படித்தான் கத்தில கை கழுத்துல கட்டி வச்சாரு. எல்லோரும் அதை ஞாபகப்படுத்துகிறோம். சபா மருவாவுக்கு இடையில என் அடியார் தாயை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு போனதுக்கு பின்னால தாய்ப்பாலும் வத்தின நிலைமையில் பிள்ளைக்கு தண்ணீர் சேரி ஓடி, தண்ணீர் இல்லாமல் 2 மலைக்கும் இடையில் ஓடினா அதை ஒவ்வொரு ஹாஜிகளும் ஓடணும் என்ற ஒரு கடமையை அல்லாஹ் உருவாக்கி அந்த குடும்பத்தை ஞாபகப்படுத்துகிறான் என்றால் இது ஒரு பெரிய ஒரு தியாகம். ஆனா அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தால நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறான். இது பெரிய ஒரு தலைப்பு, சுருக்கமான நேரத்தில் பேச வைக்க பேச முடியாது. எனவே எமது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. நல்லா சம்பாதிச்சு கொடுங்க, அதுல எந்த தவறும் இல்லை. நாம் என்ன சொல்ல வாரம்டா, பள்ளியோட, மார்க்கத்தோட, குர்ஆனோட, இஸ்லாத்தோட முஹப்பத்தான பிள்ளைகளாகவும் உருவாக்க முயற்சி செய்யுங்க. பாப்பா நல்லவரா இருந்துட்டு பிள்ளைகளை பாவியாக ஆக்கிறாதீங்க, பிள்ளைகளை அநியாயக்காரர்களாக ஆக்கிறாதீங்க. பிள்ளைகள் வாலிபர்கள் எப்பவும் விளங்கணும். நீங்கள் தான் இந்த ஊரினுடைய, இந்த உலகினுடைய, இந்த நாட்டினுடைய அடுத்த சந்ததிகள். இஸ்மாயிலை உள்ளத்தில அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆழமாக வையுங்கள். இஸ்மாயில் என்பவர் யாருமல்ல, பல நபிமார்களுடைய தந்தை அலைஹிஸ்ஸலாம், பல நபிமார்களுடைய தந்தை இஸ்மாயில், இஸ்ஹாக், இப்ராஹிம், யாகூப், யூசுப், அய்யூப், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள நபி பரம்பரையை உருவாக்கியவர்கள். நாமளும் நபிமார்களை உருவாக்காவிட்டாலும் நல்ல சந்ததிகளை உருவாக்க வேண்டும். நான் நபியுடைய சுன்னத்தில முடியை மட்டும்தான் சொன்னேன், ஏனென்றா அது ஒரு முடி என்று நீங்க அற்பமாக நினைத்து விடக் கூடாது என்பதற்காக. முடிதானே, எப்படி வெட்டினா என்ன, முடிதானே, எப்படி வெட்டினா என்ன என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது. அதிலேயும் நபி சுன்னத்தை கற்றுத் தந்தார்கள். எனவே நாம் நம்முடைய இந்த போன் பழக்கம், போன் எல்லாம் எனக்கிட்டையும் இருக்குதான், யாரும் பேசலாது. இதுல நிறைய பிரயோசனம், காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று, இத பாவிக்கத்தான் வேணும். இதுதான் என்று இருக்கப்படாது. சில பேருக்கு அவசரத்துல நெட் முடிஞ்சா படுற பாடு, நெட் சரியா வேலை செய்யலண்டா அடும் கவலை. சுபஹானல்லாஹ், போன் இல்லண்டா வலதுகை இல்லாத மாதிரி. இது ஒரு கெட்ட பழக்கம். Facebook, WhatsApp, யூடியூப், ட்விட்டர், இந்த காலத்தில் இவைகளின் மூலமாக நிறைய பிரயோசனங்கள் இருந்தாலும் அதிகமான பாவங்கள் செய்யவும் சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இவைகளில் அல்லாஹ்வுக்கு பயந்து நேரத்தை கூடுதலாக கொடுக்காதீர்கள். எல்லா வாலிபர்களுக்கும் நான் சொல்றேன், நேரத்துக்கு தூங்குங்க. வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, குர்ஆன் சொல்லுது நேரத்துக்கு இரவையில் தூங்குவதை உங்களுக்கு நாங்கள் ஓய்வாக ஆக்கி தந்துள்ளோம். நேரத்துக்கு தூங்குங்க. ராவு 12 ஒரு மணி 2 மணி வரைக்கும் அந்த போனை பார்த்து சுபகம் இல்லாம தூங்கி நாம் வழி தவறிவிடக் கூடாது. அடுத்தது மிக முக்கியமாக Facebook, வாட்ஸ்அப்புகளை இஸ்லாத்துக்கு சார்பாக பயன்படுத்துங்கள். அதனால் இஸ்லாத்தை புகுத்த முனையாதீர்கள். அந்நியர்கள், அந்நிய சகோதரர்கள் உங்களுடைய Facebook, வாட்ஸ்அப்புகளில் ஜாயிண்டாக இருப்பார்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அஹ்லாக்கோடு பேசுங்கள், எல்லோருக்கும் அஹ்லாக்கை அறிமுகம் செய்யுங்கள். எல்லோருடைய மனதையும் கவரக்கூடிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. பரிசுத்தமான நல்லதொரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. நல்லதொரு சமூகத்தை உருவாக்க பாடுபட அல்லாஹு தாலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. வாஆகிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.